சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
முன்னேற்ற பாதையில் இளைஞர்களை வழிநடத்துவோம் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. பங்கேற்போர் கோவை சரவணம்பட்டி பிபிஜி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர். பிரகாசம் அவர்கள், உளவியலாளர் பார்வதி அவர்கள். வணக்கம் நண்பர்களே. இப்ப சமீப காலமா நம்ம வந்து பத்திரிகையிலயும் சரி, வானொலியிலயும் சரி, தொலைக்காட்சியிலயும் சரி, பாக்குற நிகழ்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மனதை உலுக்கக்கூடிய நிகழ்வுகளா நடந்துட்டு இருக்குது. ஒரு 15 வயசு பையங்க பாத்தீங்கன்னா கூட படிக்கக்கூடிய சக மாணவிகளை வந்து வல்லுறவு கொண்டு அந்த குழந்தைகளை கொலை பண்ற அளவுக்கு வந்து வக்கர புத்தி உள்ள மாணவர்களா மாறிட்டு வர்றாங்க. இது நினைக்கும் போது சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்குது இல்லைங்களா. இத பத்தி ஒரு கலந்துரையாடல் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க பிபிஜி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர். பிரகாசம் அவர்களும், உளவியலாளர் பார்வதி அவர்களும் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, ஒரு கல்லூரி முதல்வரா மாணவர் சமுதாயம் இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி முதல்வர்கிட்ட முதல்ல கேட்கலாம். வணக்கம் சார். இப்ப சமீபத்திய நிகழ்வுகள், கொஞ்ச நாளைக்கு முன்னால திருநெல்வேலியில ஒரு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் அவரும் கொடூரமா கொலை செய்யப்பட்டார். அப்புறம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. அப்ப மற்ற மாணவிகள் வந்து பள்ளிகளுக்கு போகவே பயப்படுவாங்க. எங்க எங்க வந்து இந்த தப்பு ஆரம்பிக்குது? சமூகமா, பெற்றோர்களா, உறவினர்களா, நண்பர்களா, அல்லது அவங்களை சுத்தி இருக்கிற இப்ப வந்து சமூக வலைதளங்களா, எல்லாமே சேர்ந்துதான் இதுக்கு காரணமா இருக்கும். நீங்க ஒரு கல்லூரி முதல்வரா, இத பத்தி சொல்லுங்களேன்.
வணக்கம் மேடம். முதலில் என்னை பிபிஜி பொறியியல் கல்லூரியின் முதல்வராக என்னை வரவழைத்து இந்த பேட்டியில் பங்கேற்க சொன்னதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றி. ஒரு கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரியின் முதல்வராக கடந்த ஒரு 6-7 வருடங்களாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்கள், நான் சொல்லப்போகும் கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய கருத்துக்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போது நம்முடைய தமிழ் சமுதாயம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது என்பதை சுருக்கமாக நான் உங்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நமது குழந்தைகளை பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி என்ற சொல்லக்கூடிய ஒரு பள்ளி முன்பருவ படிப்பு, கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ், குழந்தைகள் பள்ளியில் சேர்ப்பதில் இருக்கும் ஆர்வம், தங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பதில் இப்போது எல்லா ஊர்களிலும் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாராட்டக்கூடியது, இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்ஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிகள், குழந்தைகள் பள்ளிகள் மிக அதிக அளவில் நமது நாட்டில் வளர்ந்து வருவது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. எல்கேஜி, யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள், ப்ரீகேஜி படிக்கும் குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் வந்து காலையில கொண்டு போய் விட்டுட்டு வர்றோம். அந்த குழந்தைகளை வந்து பள்ளியில கொண்டு போய் விடும்போதே ஒரு பூ போல வளர்த்தி பார்த்தீங்கன்னா, பிஞ்சு குழந்தைகளை வந்து பள்ளிக்கு கொண்டு செல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகள் மனசுலையும் வந்து ஒரு கனவை வந்து உருவாக்குறோம். குழந்தைகளை கூப்பிட்டு, கண்ணு என்னப்பா படிக்க போகிறேன், என்னப்பா ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், என் டாக்டர் ஆக போகிறேன், சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், வக்கீல் ஆக போகிறேன், ஒரு விஞ்ஞானி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பெற்றோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமைப்படுகின்றோம். நமது குழந்தைகள் நல்ல சிந்தனையோடு ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக போகுதுன்னு சொல்லி போட்டு கனவு காண்கின்றோம். குறிப்பா நான் சொல்றது, எல்லா பெற்றோர்களும் நம் கனவு காண்கின்றோம் நமது குழந்தைகளை இவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று. நிறைய பெற்றோர்கள் தாங்கள் சாதிக்க முடியாதே தங்கள் குழந்தைகள் மேல் திணித்து சாதித்து உருவாகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அது தவறொன்றும் இல்லை, எதிர்பார்க்க கூடியது. நான் கல்லூரியில போய் படிக்க முடியல, நான் ஸ்கூல்ல போய் பெரிய அளவில் படிக்க முடியல, என் குழந்தைய அதை படிக்க வைக்க, மிகச்சிறந்த ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் இது. ஆனால் அதே குழந்தை பள்ளி படிப்பை படிக்கின்றது, 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறது, 7ஆம் வகுப்பு வரை படிக்கிறது, 8ஆம் வகுப்பு வந்துச்சு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு வந்துருச்சு. வாலிப பருவம் என்று சொல்லக்கூடிய அடல்ட் ஏஜை அந்த மாணவன் அல்லது மாணவி கடக்கும் போது அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்படைகின்றார்கள். அனைவருக்கும் தெரிந்தது, நாம் அனைவரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைகிறார்கள். அப்போது இந்த பெற்றோர்கள், குறிப்பாக எல்லா பெற்றோர்களையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில பெற்றோர்கள் கவனம் செலுத்தி குழந்தைகளை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பாவிச்சு அவங்கள வந்து கைட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதிகபட்சமாக 70-80% பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பையன் வந்து அடல்ட் ஆகிட்டான், பையன் பொண்ணு எல்லாமே வந்து வாலிப பருவன்ட்டாங்க, அவங்க பார்க்கல, அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க, அவங்க இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி விடுறோம். அது மிகப்பெரிய தவறு என்பது என்னோட கருத்து. ஏனென்றால் நாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால், 40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிகழ்ச்சியும் நிகழ்வையும் இப்போது இருக்கும் கால சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்த்தால், குழந்தைகளுக்கு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய செய்தி மிக சுலபமாக மலிவாக போய் சேர்கிறது. டிவி இல்லாத வீடுகளே கிடையாது. டிவி சேனல்ஸ் மூலமாக நிறைய கமர்சியல் டிவி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரத்தை வளர்ப்பதாகவே அமைந்திருக்கிறது. சிறு வயசிலேயே எவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவது மற்றவர்களை பாதிக்கும் என்றால் தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு சில நிகழ்ச்சிகள், குறிப்பாக நடன நிகழ்ச்சிகள், ஒரு சில சமையல் நிகழ்ச்சிகள், இவைகள் எல்லாமே குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்குகின்றது. அவர்கள் இதை வந்து சுலபமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய உடை அலங்காரங்கள்லாம் பார்த்தோம்னா வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் போயிட்டு இருக்கோம். குறைந்த உடையில் எப்படி வாழ்றது அப்படிங்கறத வந்து ஒரு வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இப்ப ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறதுனால, குறிப்பாக மாணவர்களுடைய ஒழுக்கம் குறைகின்றது. இப்படி வாழ்வது அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சுலபமாகவே வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த மேற்கத்திய நாகரிகத்தில் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவது, ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவது, இது எல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய தாக்கத்தை இளைய சமுதாயத்திடம் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று ஆணித்தரமாக நான் கூறுவேன். அவை எல்லாவற்றையும் விட குழந்தைகளுக்கு இப்பவே வந்து மொபைல் போனை வந்து வாங்கி கொடுத்துட்டோம். எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய அந்த போனை எடுத்துக்கிட்டு குழந்தைங்க வந்து அந்த ஐகான்ஸ் மூவ் பண்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ணுது, அதை பார்த்துட்டு பெருமைப்படுறோம் நம்ம குழந்தைங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மூவ் பண்ணுது. எல்லா குழந்தைகளும் வந்து அது பசுமரத்தாணி மாதிரி இருக்குது. குழந்தைங்க பச்சை நேரத்துல வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத இதுல வந்து ஈஸியா உள்ளுக்குள்ள வந்து பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சுக்குது அது குழந்தைகளுக்கு. அந்த ஐகான்ஸ் மூவ் பண்றது, ஸ்மார்ட் போன் எடுத்து கொடுத்து ஆப்பிள் ஐபோன் கொடுத்துட்டீங்கன்னா அது அந்த ஐகான்ஸ் வந்து குழந்தைங்க பல வேகத்துல, படு வேகத்துல மூவ் பண்ணுது. அதை நம்மளாலையும் கூட மூவ் பண்ண முடியறதில்ல, அது அவ்வளவு சீக்கிரம் மூவ் பண்ணுது. அவ்வளவு போகும்போது என்ன ஆயிருதுன்னா, இந்த குழந்தைகள் இடத்துல அதையும் மட்டும் பார்ப்பதில்லை. அந்த திறமையை வந்து ஊக்குவிக்கலாம், பாராட்டலாம், ஆனால் அதற்கு கூடவே நெகட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதையே மிகப்பெரிய நேரம் நிறைய மறந்துடுறோம். இன்டர்நெட் ஒரு டூலானது மிகச்சிறந்த ஒரு கற்பக விருட்சம், அதில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை இன்டர்நெட்ல. ஆனால் நெகட்டிவ்ஸ் உள்ள வரும்போது என்ன ஆயிருதுன்னா, நெகட்டிவ்ஸ் தான் ஈஸியா வந்து மனசுல பதியுது குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு வந்து வெஸ்டர்னைஸ் கல்ச்சர், அதாவது மேற்கத்திய தாக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறது. சிறு வயது முதலே, பிஞ்சு குழந்தைகள் முதலே எப்ப ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி ஐகான்ஸ் மூவ் பண்றதோ இன்டர்நெட் பார்க்க ஆரம்பிக்கிறதோ, இந்த தாக்கங்கள் ஒன்று. ரெண்டாவது, சின்ன வயசுலயே ஸ்கூலிங் போகும்போதே ஃபேஸ்புக் என்னன்னு படிக்க ஆரம்பிச்சிடறான். ஃபேஸ்புக்கை பத்தி படிக்கிறான், ட்விட்டரை யூஸ் பண்றான், ஃபேஸ்புக் யூஸ் பண்றான், வாட்ஸ்அப் யூஸ் பண்றான், லிங்க் யூஸ் பண்றான், இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து பாராட்டலாம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா உண்மையான வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டால் பாராட்டலாம். இன்டர்நெட் எல்லாமே, இன்டர்நெட் கூட ஒரு சில நெகட்டிவ்ஸ் சேர்ந்து வருது, அந்த நெகட்டிவ்ஸோட தாக்கம் அதிகமாகுது. அது மட்டும் இல்ல, டிவியில் சீரியல் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நடன நிகழ்ச்சி ஆகட்டும், இந்த சமையல் நிகழ்ச்சிகள் ஆகட்டும், இது எல்லாம் வந்து நல்ல முறையில் ஒரு ஒழுக்கம் சார்ந்த முறையில் உடை அலங்காரம் முதல் கொண்டு எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பாதிப்பு தான் குழந்தைகள் வந்து சிறு வயதிலேயே மனதளவிலும் அவன் ஏதோ நினைச்சுக்கிறான் ரொம்ப இப்படி எல்லாம் இருக்குமோன்னு சொல்லி போட்டு, ஒரு 15 வயசு பையன் ஒரு 12 வயசு பொண்ணை வந்து வல்லுறவு கொள்றான், பாலியல் வல்லுறவு கொள்றானா, மிகப்பெரிய கொடுமையான நிகழ்ச்சி இது. ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பால்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சி இது. இது எதனால் வந்தது? இது வந்து இந்த இன்டர்நெட், ஸ்மார்ட் போன்ஸ், டிவிஸ், டிவி சீரியல்ஸ். அதே மாதிரி டிவி சீரியல்ஸ்ல வரக்கூடிய ஒரு அருவறுப்பான நிகழ்ச்சிகள், ஒரு ஒழுங்கான ஒரு மொராலிட்டியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மோரல் சயின்ஸ், ஒரு சமூக நீதி சொல்லக்கூடிய கருத்துக்கள், சமூக நீதி சொல்லக்கூடிய ஒரு பாடங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகள் மறந்துட்டு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த கம்யூனிகேஷன்ஸ், அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, மேற்கத்திய நாகரிகம், இந்த மாதிரி போய் போய் என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் மனது ஈஸியா வந்து கெட்டு போகுது. அது மட்டுமல்ல, தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மாணவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா இன்னொரு மாணவனுக்கு அதை காட்டுறான், டேய் இந்த மொபைல் போன்ற இதை படம் பாடுறான், இந்த போட்டோ பாடுறான் அப்படின்னு சொல்லி காட்டுறதுல சர்வசாதாரணமா மக்கள் மனசுல வந்து போய் பாதிச்சிருது. அது மட்டுமல்ல, மீடியா என்று சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கமர்சியல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எவ்வளவு எதெல்லாம் சொல்லக்கூடாத அந்த நிகழ்களையும், அதாவது அவங்களுடைய வர்த்தக நோக்கத்துக்காக வேண்டி சொல்லக்கூடாத நிகழ்ச்சிகளையும் வந்து தெளிவுபடுத்தி சொல்லிவிடுது. இதனுடைய பாதிப்பு தான் இப்போதைய சமுதாயம், இவ்வளவு சமுதாயம், இளைய சமுதாயம் இப்போது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பாதிப்பு இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது என்னோட கருத்து. இதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தியாக வேண்டும். ஒழுக்கம் என்றால் என்ன, வாழ்வியலில் ஒழுக்கம் என்றால் என்ன, அந்த காலத்துல ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய தமிழ் சமுதாயமாகட்டும், இந்த சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய சமுதாயம் வரையறுத்து சொல்லியிருக்கிறது. முதல் காலத்தில், ஆரம்ப காலத்தில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற உயர்ந்த வாழ்வை நெறிகளை சொன்ன நாடு நமது நாடு. அந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்திய ஒரு ஒழுக்க நெறிகளை எல்லாம் நாம் இப்போது மறந்துவிட்டு மேற்கத்திய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இதுல போய் சுலபமா வந்து தவறான எண்ணங்களை மனசில் பதிய வச்சு குழந்தைகள் மனசை வந்து பால்படுத்தி பியர் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகி குழந்தைகள் வந்து எப்போ வந்து சின்ன வயசுல வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட கற்பனையோட வாழ்ந்த வாழ்க்கையை வாலிப பருவம் வரும்போது இந்த மாதிரி மீடியா அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து தாக்கத்தை உருவாக்கும் போது அந்த குழந்தைகளுடைய மனது கெட்டு அவங்களுடைய வாழ்வு வந்து சீரழிஞ்சு, அது மட்டுமல்லங்க நிறைய குற்றங்களை புரிய இது ஏதுவாகின்றது. அப்ப என்ன ஆகுதுன்னா பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெற்றோர்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறான். குழந்தைகள் விலகி போக ஆரம்பிக்கும் போது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சமுதாயத்துல வந்து இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா தவறு, மிகப்பெரிய தவறு என்னன்னா எப்ப வந்து நம்ம குழந்தைகள் வந்து அந்த வாலிப பருவம், அந்த அடல்டேஜை கிராஸ் பண்ணும் போது அந்த குழந்தைகளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சு பார்க்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுக்கிட்டு தனியா போயிருவான், ஃப்ரெண்ட்ஸுகளோட படிக்கிறான் அப்படின்னு நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா கண்காணிப்பு மிக மிக அவசியம். இந்த வாலிப பருவத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கண்காணிப்பது மிக மிக அவசியம். இந்த கண்காணிப்பை நம்ம விட்டுட்டோம்னா குழந்தைகள் நெறி தவறி போய்விடுகிறார்கள். அந்த நெறி தவறி போய் விடுவதற்கு மீடியாக்களும் கெடுக்கின்றன, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மீடியாக்கள், இன்டர்நெட், டிவி, நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாம் வந்து அவங்களுடைய சமூக சூழலை வந்து கெடுத்து விடுகிறது. இதனால் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா பெற்றோர்கள் வந்து சொல்றத வந்து குழந்தைகள் கேட்பது இல்லை. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நான் சொன்னா சார் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு கல்லூரி முதல்வராக இருந்துட்டு நான் பல தடவை நான் பாக்குறேன், 40-50% தான் வந்து ஒரு அகாடமிக் ஒர்க் பண்ண முடியுது, ரிமைனிங் 50% ஆஃப் த டைம் வந்து ஒரு கல்லூரி முதல்வரா வந்து கவுன்சிலிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் இந்த சென்ஸ் அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் பிரச்சனைகள், வாழ்வியல் பிரச்சனைப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து நான் சொல்றது என்னன்னா, பெற்றோர்களாய அனைவரும் தங்கள் குழந்தைகள் மேல் அக்கறை காட்டுங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள். தவறு செஞ்சாலும் கூட இது தவறுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அன்பா பாசமா அரவணைச்சு கொண்டு போங்க. குழந்தைகளை வந்து ஒரு எதிரி மாதிரியோ இல்ல நமக்கு ஒரு ஆப்போனன்ட் மாதிரியோ கருதாதீங்க. எல்லா குழந்தைகளும் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளை வந்து வளர்ப்புங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெற்றோர்களுடைய கடமை அந்த அடல்டேஜ் வந்தோம்னா விட்டுறதான் நினைச்சிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீர்கள். எப்ப வந்து ஒரு இன்ஜினியரா வந்து உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எல்கேஜி யூகேஜியில வரும்போது எடுத்துக்கொண்ட ஒரு கவனம், ஒரு பராமரிப்ப கண்ணு முன்னாடி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க கண்ணு முன்னாடி அந்த பையன் மருத்துவராக போறான், இன்ஜினியர் ஆக போறான், அப்ப வந்து நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு. பெற்றோர்கள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு பெற்றோர்களை கூப்பிட்டா பெற்றோர்கள் வர்றது இல்லை. கேட்டா சார் அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சார். ஏன் கேட்கறது இல்லை, அதை நீங்க சந்திச்சு, அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அதை நீங்க கண்டுக்கிறது இல்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிவிடும், அந்த சமூகத்தை வந்து மிக பாதிச்சு விடும் என்பதில் ஐயமில்லை. அதனால் பெற்றோர்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது, சிறு வயதில் எல்கேஜி யூகேஜி போகும்போது குழந்தைகளுக்கு கொடுத்த அக்கறையை இப்போ வாலிப பருவத்துல உங்க கண்ணு முன்னாடி உங்க பையன் இன்ஜினியர் ஆக போறான், ஒரு டாக்டர் ஆக போறான், ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறான், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லயோ இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிபுணர் ஆக போறான். அப்ப வந்து காட்டுங்க, அப்ப காட்டுனீங்கன்னா உங்க குழந்தைகள் வந்து உங்களுக்கு நண்பர்கள் ஆகி சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயம் மாறும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது.
அதாவது கல்லூரி முதல்வர் அவர்கள் வந்து அவங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் ரொம்ப தெளிவா வெளிப்படுத்திருக்கிறாங்க. புறக்காரணிகளை வந்து அவங்க பட்டியலிட்டு காமிச்சாங்க. அதாவது மீடியாக்கள் ஊடகங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது, சக மாணவர்களின் தாக்கம் எப்படி இருக்குது, சமூக வலைதளங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது கையை பிடிச்சு பாரின் கார்ல கொண்டு விடுறாங்க, அதோட அவங்க கடமை முடிஞ்சிருச்சு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ ஒரு அக்ரி காலேஜ்லயோ ஒரு மெடிக்கல் காலேஜ்லயோ கொண்டு விட்டுட்டு வந்து பாக்குறது கூட இல்ல அப்படின்ட்டு சார் சொன்னாங்க. இது வந்து எதை காமிக்குது? அதாவது நம்ம கல்லூரியில சேர்த்துட்டோம், நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பெற்றோர்கள் நினைக்கிறாங்களா? உளவியலாளராக பார்வதி, நீங்க என்ன சொல்றீங்க?
கல்லூரி முதல்வர் சொன்ன கருத்து வந்து 100%க்கு 100% உண்மை இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கறது வந்து ஸ்கூல்ல இருந்தே ரொம்ப தீவிரமாயிடுச்சு. குழந்தைகளுக்கு வந்து ஒரு தோல்வியை தாங்கிக்க கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமலே போகுது. அதாவது வெற்றி ஒன்னே ஒன்னுதான் பாதை, அதை விட்டா அதுக்கு பிளான் ஏ மட்டும்தான், பிளான் பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பான்மை மாணவர்கள் மத்தியில இல்லாமலே போகுது. கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தோல்வி வந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் வெளியில வர்றது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்கில்னு சொல்றோம். அந்த சிலபஸ் வந்து இன்னைக்கு பள்ளிகள்ல வழங்கப்படுவதில்லை. சார் சொன்ன மாதிரி அந்த சிலபஸோடைய மாற்றம் இப்ப வந்து மிகவும் அவசியம். டெக்னிக்கலா படிக்கிறோம் சயின்ஸ் மேத்ஸ், அதுக்கிடையில லைஃப் ஸ்கில், அதாவது சாஃப்ட் ஸ்கில் லைஃப் ஸ்கில் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து பள்ளிகள்ல இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. ஒரு காலத்துல வந்து அது மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டா வழங்கப்பட்டது, பட் இப்போ பாத்தீங்கன்னா அது அப்படியே அழிஞ்சிட்டே வருது. எந்த ஸ்கூல் டைம் டேபிள்ல அதுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே வருது. அது மறுபடியும் லைஃப் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பள்ளிகள் கவனத்துக்கு எடுக்கணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு கல்லூரிக்கு வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில அதிகபட்சமான ஒரு நேரத்தை வந்து அவன் பள்ளியிலதான் கழிக்கிறான். அப்ப அந்த பள்ளியில அவன் எந்த பழக்க வழக்கங்கள் அந்த மாணவரோ மாணவியோ படிக்கிறாங்களோ அதோடைய வெளிப்பாடுதான் கல்லூரிக்கு வரும் பொழுது. முக்கியமா சொன்ன வேரியஸ் ரீசன்ஸ், மீடியா, இன்டர்நெட், பேரண்டிங், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வயலண்ட் பிஹேவியர்க்கு ஒரு முக்கியமான காரணம். அனைத்து காரணங்களும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டிங். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது, இப்பொழுது ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அந்த மரியாதை கலந்த பயம் அப்படிங்கறது வந்து குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு வந்து ஒரு டீச்சர், ஒரு தாய், ஒரு ரிலேட்டிவ், அப்பா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தருக்கே மாணவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க எதுக்காக அட்வைஸ் பண்றாங்க? அதான் நான் சொன்ன மாதிரி டாலரன்ஸ், அந்த பொறுமை பர்சீவரன்ஸ் குறைச்சிட்டே வர்றதுனால அந்த டெம்பர் தான் வந்து முன்னாடி நிக்குதே தவிர, எதையும் இந்த கருத்துல எனக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா யோசிக்க கூடிய தன்மை குறைஞ்சிட்டே போகுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் வந்து பெற்றோர்கள். எந்த வீட்டுக்கு நீங்க போயிட்டு பேச ஆரம்பிச்சாலும் அந்த தாய் வந்து தன்னுடைய பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைய பத்தி மிக பெருமையாக பேசுவாங்க, ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அதே சமயம் அந்த குழந்தைய பத்தி ஏதாவது ஒரு கருத்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த தாய் வந்து குழந்தைக்கு முன்னாடியே நம்மளை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நீங்க பேசுற மாதிரி என் பையன் கிடையாது, என் பொண்ணு கிடையாது. இன்னொரு வீட்டுல வந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை தன் குழந்தைகளுக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கறது இன்னைக்கு எந்த பெற்றோரும் உணர்றது இல்ல. நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிஎ மீட்டிங்க்கு வாங்க, உங்க குழந்தைங்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, டியூவல் கேரியர், இரண்டு பேரும் சம்பாதிக்க கூடிய பெற்றோரா இருந்தா எனக்கு நேரம் இல்லை, அவருக்கு லீவ் கிடைக்கும் நாட்களில் எனக்கு லீவ் கிடைப்பதில்லை அப்படிங்கிற காரணம், அல்லது நான் எத்தனையோ சொல்லி பாத்துட்டேன் சார் என் பையனோ பொண்ணோ கேக்குற மாதிரி இல்ல அப்படிங்கறதான் தெரிவிக்கிறாங்களே தவிர, இங்க போனா இதனால எனக்கு ஒரு வழி கிடைக்குமா, என் குழந்தை மேல அக்கறை எடுத்து கூப்பிடுறாங்களே அந்த மரியாதைக்கு போயிட்டு இதை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்கனால யாருக்காவது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எந்த பெற்றோர்கிட்டயும் இல்லை. புவர் சூப்பர்விஷன் முக்கியமான காரணம். ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு ஒரு தந்தைக்கும் தன் குழந்தை யாரு கூட பழகிறாங்க, உங்க குழந்தைய நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறத விட உங்க குழந்தையோட நண்பர்கள் யாரு அப்படிங்கறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த தாய்க்கும் தந்தைக்கும் அதை தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக்ல மத்த இன்டர்நெட் வர பிளாட்ஃபார்ம்ல குழந்தைகள் இருக்கிறதுனால யாரு கூட நண்பர்கள் ஆகலாம், யார நம்ம தவிர்க்க வேண்டியவங்க அப்படிங்கிற அவேர்னஸும் அந்த குழந்தைக்கு இல்லை. சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் ஃபேஸ்புக்ல போட்டு தன்னுடைய போட்டோ அப்லோட் பண்ணதுனால அந்த போட்டோவை இன்னொருத்தர் இன்னொரு நாட்டில் மிஸ்யூஸ் பண்ணி அதை வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி அதை அந்த பெண்ணுக்கு தெரிய வரும் பொழுது ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு, இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவங்கள் இந்தியாவில் வந்து இன்னைக்கும் ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் ஆகாத ஒரு உண்மை. ஸோ ஐயோ இதில் ஏதோ ஒன்று இருக்குமா, இதை நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் மாணவன் அந்த குழந்தை வந்து அந்த பருவத்தில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகுது. அதே மாதிரி சக மாணவர்கள் இதை பற்றி பேசும் பொழுது இந்த குழந்தைக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைய ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கருத்து, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி தான் பேசுறாங்க, எனக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னா நீ ஒன்னுத்துக்கும் ஆகாதவன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க கட்டாயத்திலேயே மாணவன் போய் அது என்ன என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறான். ஸோ அதை வந்து ஒரு முறையா சரியான விதத்துல நாமளே கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான அந்த ஒரு இன்க்யூசிட்டின்னு சொல்வது இல்லை என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு தவறா அதை புரிஞ்சுக்கிட்டு தவறா அதை வெளிப்படுத்துற சம்பவங்கள் குறையலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இரண்டாவது வந்து பேரண்ட்ஸோடைய பிஹேவியர். தாய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அந்த அம்மா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அப்பா ரொம்ப லீனியன்டா இருப்பாரு. இல்ல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அம்மா லீனியன். ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் வேற பேட்டர்ன் ஆகுது. வென் தே பிகம் பேரண்ட்ஸ் தே பிகம் சோசியலி ரெஸ்பான்சிபிள். அவங்க ஒரு நல்ல குழந்தைய வளர்ப்பது இல்ல ஒரு நல்ல சிட்டிசன் உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தாயும் தந்தையும் அந்த வீட்டுல ஒரே பாலிசியை யூஸ் பண்ணணும். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும் அப்பாட்ட போனாலும் இதுதான், அம்மாட்ட போனாலும். யாரோ ஒருத்தர் லீனியன்டாவோ அல்லது இது முக்கியமா பெண்களுக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஹார்மோனல் சம்பந்தப்பட்ட வேறுபாடுகள் இருக்கும், ஆண்களுக்கும் ஹார்மோனல். ஸோ அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கிற அந்த பீரியட்ல அவங்கள மீனிங்ஃபுல்லா என்கேஜ் பண்றது சார் சொன்னாரு, யோகா இல்ல நேச்சர் கிளப்பு அது மாதிரி போட்டோகிராஃபி இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஹாபியில வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது இல்லை இன்னைக்கு பேரண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அது ஹாபி அப்படிங்கறது ஒன்னு ரெஸ்பான்சிபிள் ஹாபிங்கிறது ஒரு கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. சமீபத்துல நாங்க பாக்குறோம் ஒரு காலத்துல டான்ஸ் கிளாஸ் அப்படின்னா பரதநாட்டியம் தெய்வீகமான கலை, ஒரு கிளாசிக்கல் சிங்கிங் ஒரு தெய்வீகமான கலை, ஒரு நவராத்திரி கொலு அப்படிங்கிறப்போ ஒரு சோசியலைசேஷன் இருக்கும், பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், பெண் குழந்தை அப்படின்னா ஒரு வோக்கல் மியூசிக், அந்த மாதிரி பாரம்பரியமா ஈடுபடுத்துவாங்க. இன்னைக்கு மீடியால நீங்க பார்க்கும்பொழுது அந்த டான்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த குழந்தையோடைய ஹாபிய அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தான் வெளிப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு ஹாபியில இன்வால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லாம அந்த குழந்தைய ஒரு மீனிங்ஃபுல்லான பாரம்பரியமான ஹாபில இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க மோரல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும்.
முன்னேற்ற பாதையில் இளைஞர்களை வழிநடத்துவோம் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் கோவை சரவணம்பட்டி பிபிஜி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆர் பிரகாசம் அவர்கள், உளவியலாளர் பார்வதி அவர்கள் மற்றும் இவர்களுடன்
என் கோமா
இதன் நிறைவு பகுதி வரும் வாரம் கேட்கலாம்.
நினைவுபடுத்துகிறோம் நண்பர்களே, நமது நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற நமது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக. நண்பர்களே, தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொலைபேசி எண் 04222431055. மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.AC.IN. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.